الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وَإِنْ كَانَ ذُو عُسْرَةٍ فَنَظِرَةٌ إِلَى مَيْسَرَةٍ وَأَنْ تَصَدَّقُوا خَيْرٌ لَكُمْ إِنْ كُنْتُمْ تَعْلَمُونَ صدق الله العظيم அனைத்து புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ், சாந்தியும் சமாதானமும் முஹம்மது முஸ்தஃபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வாழ்க்கையை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபாவு தாபியீன்கள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், முஃமின்களாக வாழ்ந்த, வாழுகின்ற, வாழப்போகின்ற அனைத்து நல்லடியார்கள் மீதிலும் உண்டாவதாக. கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, வாழ்க்கையின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுவை பயந்து நடக்கும்படி முதலாவதாக எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசிய செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்மனவாலுஹு மனித சமுதாயத்தை உலகத்திலே படைத்து மனிதன் ஈடேற்றம் அடைய வேண்டும் என்பதற்காக தீனுல் இஸ்லாத்தை கொடுத்திருக்கிறார். பெரியவர்களே, சகோதரர்களே, மனிதர்களாக பிறந்த நாம் இந்த உலகத்திலும் கண்ணியமான வாழ்க்கையை அடைந்து நாளை கியாமத்திலும் சிறப்பான மனிதர்களாக மாற வேண்டும் என்றால், உலகத்தில் வாழும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் தீனுல் இஸ்லாத்தை கடைபிடிப்பது கட்டாயமான ஒரு அம்சமாக இருக்கிறது. குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீனா ஆமனு துஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹுவை நம்பியவர்களே, இஸ்லாத்துக்குள்ளால் முழுமையாக நுழைந்து கொள்ளுங்கள். அற குறை இஸ்லாம் எங்களுக்கு கை கொடுக்க மாட்டாது. அறவாசி தீனுக்குள்ள, அறவாசி தீனுக்கு வெளியே எங்கட ஆதரவ ஈடேற்றத்துக்குரிய ஆதரவாக மாற்ற மாட்டாது. பெரியவர்களே, சகோதரர்களே, இன்று நாம் எங்களுடைய தீனை சில இடங்களோடு மட்டுப்படுத்தி வைத்திருக்கிறோம். பள்ளிக்குள்ளால நாம் வந்து விடுவோம் என்றால் நாம் ஒரு முஸ்லிம் என்ற சிந்தனை எங்களுக்கு இருக்கிறது. இதே நாம் வீட்டுக்கு சென்று விடுவோம் என்றால் அந்த சிந்தனை எங்களை விட்டும் வெளியாகி விடுகிறது. பஜாரில் இருக்கும் பொழுதே நான் ஒரு முஸ்லிம் என்ற சிந்தனை எங்களுக்கு கிடையாது. பெரியவர்களே, சகோதரர்களே, இதனால்தான் நாம் மிக தெளிவாக விளங்கக்கூடியதாக இருக்கிறது. பள்ளிக்குள்ளால் வரும் பொழுது அநேகமானோர் என்ன செய்கிறார்கள், அவர்களுடைய பொக்கெட்டிலிருந்து தொப்பிகளை எடுத்து போட்டுக் கொள்கிறார்கள். கரண்டைக்கு கீழால் இருக்கக்கூடிய காச்சட்டைகளை மடித்துக் கொள்கிறார்கள். ஏனென்றால் பள்ளிக்குள்ள இருக்கிறோம், தொப்பியோடு இருக்கணும், கரண்ட காலுக்கு கீழே உடுக்கப்படாது. பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த சட்டம் பள்ளிக்குள்ள வந்ததன் பிறகு மட்டுமல்ல, இந்த மார்க்கம் பள்ளிக்குள்ளால மட்டுமல்ல, தீனுல் இஸ்லாம் எங்களுடைய முழு வாழ்க்கைக்கும் உரிய மிக அழகான வாழ்க்கை திட்டம். பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த இஸ்லாத்துக்குள்ளால் இபாதத்து மட்டுமல்ல, எங்களுடைய இபாதத்துக்கு நாம் எவ்வளவு கவனம் செலுத்துகிறோமோ, இதே இஸ்லாத்துக்குள்ளால் எங்களுடைய குடும்ப வாழ்க்கை இருக்கிறது, கொடுக்கல் வாங்கல் இருக்கிறது, மக்களோடு நாம் எப்படி பழக வேண்டும் என்ற அகலாக்கு இருக்கிறது. இவை அனைத்தும் ஒன்று சேர்ந்ததுதான் தீனுல் இஸ்லாம். தொழுகின்ற நாம் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை மறந்துவிட்டோம், தொழுகின்ற நாம் எங்களுடைய கொடுக்கல் வாங்கலை மறந்துவிட்டோம். பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எங்களுடைய இபாதத்தை மட்டுமல்ல பார்ப்பவன், நான் என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் எப்படி இருக்கிறேன் என்பதையும் பார்க்கிறான், என்னுடைய கொடுக்கல் வாங்கலை பார்க்கிறான், நான் மக்களோடு எப்படி நடந்து கொள்ளுகிறேன் என்பதை பார்க்கிறான். எனவே பெரியவர்களே, சகோதரர்களே, எங்களுடைய துனியாவும் ஆகராவும் சிறப்பானதாக மாற வேண்டும் என்றால் எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா பகுதிகளும் சீராக வேண்டும். முழுமையான தீன் எங்களுடைய வாழ்க்கையில் வர வேண்டும். அந்த அடிப்படையில் கொடுக்கல் வாங்கலில் நாம் அநேகமானோர் பலவிதமான ஓட்டைகள் விட்டுக் கொண்டிருக்கிறோம். கொடுக்கல் வாங்கலில் நாம் அனைவரும் சம்பந்தப்படக்கூடிய ஒன்றுதான் கடனாக இருக்கிறது. பெரியவர்களே, சகோதரர்களே, கடன் என்பது ஒரு மனிதன் தனக்கு தேவைப்படுகின்ற பொழுது இன்னும் ஒருவரிடம் தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக அவரிடம் இருந்து வாங்கி எடுக்கிறார். பெரியவர்களே, சகோதரர்களே, கடன் தவக்குலுக்கு முரணான ஒன்றல்ல. இஸ்லாம் அதனை தடை செய்யவில்லை. இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்றுதான் கடன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வாழ்நாளில் கடன் எடுத்திருக்கிறார்கள், பல யுத்தங்களில் கடன் எடுத்திருக்கிறார்கள். ஒரு யுத்தத்தில் ஹஜ்ரத் ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒட்டகத்தை எனக்கு தருவீர்களா, விற்பீர்களா என்று கேட்டார்கள். ஆம் யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன பொழுது அந்த ஒட்டகத்தை வாங்கி எடுத்தார்கள். ஊருக்கு திரும்பியதன் பிறகுதான் அதற்குரிய பணத்தை ஹஜ்ரத் ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒப்படைத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வாழ்நாளில் தன்னுடைய சகோதரர்களிடம், சஹாபாக்களிடம், தோழர்களிடம் கடன் வாங்கி இருக்கிறார்கள். ஒரு மனிதன் தன்னுடைய தேவைக்காக இன்னும் ஒருவரிடம் கடன் எடுப்பது ஷரியத்துக்கு முரணான ஒன்றல்ல. கடன் கேட்கும் பொழுது கடனை கொடுப்பது இஸ்லாம் பலவிதமான பார்வையில் பார்க்கிறது. ஒரு மனிதன் எங்களிடம் கடன் கேட்டு வருகிறார், இவருக்கு கடன் கொடுப்பதன் சட்டம் என்ன? அது பலரை வைத்து, அது கேட்கக்கூடியவர்களின் நிலைமையை வைத்து வித்தியாசப்படும். சில நேரம் யாரும் எங்களிடம் வந்து கடனை கேட்கும் பொழுது அவருக்கு கடன் கொடுப்பது ஹராம் என்ற நிலைமை வந்துவிடும். யாருக்கு கடன் கொடுப்பது ஹராம், யாருக்கு கடன் கொடுப்பது ஹராம்? உலமாக்கள் மிக தெளிவாக சொல்லுகிறார்கள், ஒரு மனிதன் எங்களிடம் வந்து பணம் கேட்கிறார், இவருக்கு நாம் பணத்தை கொடுத்தால் இவர் ஹராமான வழியில் தான் செலவழிப்பார், இவர் வட்டியோடு தொடர்புடையவர், இவர் சூதாட்டத்துக்கு தான் இதனை பயன்படுத்துவார் என்று எங்களுக்கு தெளிவாக விளங்கினால் அப்படியானவர்களுக்கு நாம் கடன் கொடுப்பது ஹராமாகிவிடும். அதே நேரம் இன்னும் சிலருக்கு கடன் கொடுப்பது வாஜிப், கட்டாயம் என்ற தரத்தில் இருக்கிறது. ஒருவர் எங்களிடம் வந்து கடன் கேட்கிறார், நான் இவருக்கு கடனை கொடுக்கவில்லை என்றால் இவருடைய உயிருக்கு ஆபத்து, இவருடைய தீனுக்கு ஆபத்து, பயங்கரமான நிலைக்கு தள்ளப்படுவார், இவருக்கு கொடுப்பதற்கு நான் மாத்திரம் தான் இருக்கிறேன், என்னை நம்பி வந்திருக்கிறார், குடும்பமே என்ற அடிப்படையில் நம்பி வந்திருக்கிறார், நான் கொடுக்கவில்லை என்றால் இவர் பயங்கரமான நிலைமைக்கு தள்ளப்படுவார், இவருடைய உயிருக்கு ஆபத்து, தீனுக்கு ஆபத்து, நான் இவருக்கு கொடுக்கவில்லை என்றால்
இவர் ஹராத்தில் தொடர்புடையவராக மாறிவிடுவார், இவர் வட்டியோடு தொடர்புடையவராக மாறிவிடுவார் என்ற நிலைமை இருக்கும் என்றால் அப்படியானவர்களுக்கு நாம் கடன் கொடுப்பதை கட்டாயமாகிவிடும். பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த ரெண்டும் அல்லாத நேரத்தில் ஒரு மனிதன் பாவத்திற்காக எங்களிடம் கேட்டு வரவில்லை, அதே நேரம் இவருக்கு நான் தான் கொடுக்க வேண்டும் என்ற தேவையும் கிடையாது, இன்னும் பலர் இவருக்கு கொடுக்க இருக்கிறார்கள் என்ற நிலைமை இருக்கும் என்றால் அவர்களுக்கு நாம் கடன் கொடுப்பது முஸ்தஹப்பாகும், மார்க்கத்தில் வரவேற்கத்தக்க விடயம், விரும்பத்தக்க ஒரு விடயம். ஏன்? அவர் தேவைக்காக வருகிறார். கை நீட்டும் பொழுது வெட்கம் தான், ஆனால் தேவையே, என்னுடைய தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற உணர்வோடு வெட்கத்தை எல்லாம் அடக்கி கொண்டு என்னிடம் வந்து ஒருவர் கை நீட்டுகிறாரா, இவருடைய தேவையை நான் பூர்த்தி செய்கிறேன், அதற்கு எனக்கு பல நன்மைகள் வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் எங்களிடம் தேவையை முறைப்படும் பொழுது அவர்களின் தேவையை நாம் பூர்த்தி செய்வதற்காக சதகாவாக மட்டுமல்ல கடனாக கொடுத்தாலும் எங்களுக்கு நன்மை இருக்கிறது. பெரியவர்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், வல்லாஹு பி ஆவுனில் அபத் மா கானல் அபது பி ஆவுனி அகீஹி, ஒரு அடியான் இன்னும் ஒரு அடியானின் தேவையை பூர்த்தி செய்யும் காலம் எல்லாம் அல்லாஹ் இவருடைய தேவையை பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறான். ஒரு மனிதன் இன்னும் ஒருவருடைய தேவைக்காக வேண்டி கடன் கொடுக்கிறார், அவர் ஒரு மாதம் அல்லது இரண்டு மாதம் அல்லது மூன்று மாதம் ஒரு வருடம் இவருடைய பணத்தை வைத்து அவர் பிரயோஜனம் அடைந்து கொண்டிருக்கிறார். அவ்வளவு காலமும் அல்லாஹ்வினுடைய உதவி கொடுத்தவருக்கு இருந்து கொண்டே இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லி காட்டினார்கள். எனவே பெரியவர்களே, சகோதரர்களே, கடன் கொடுக்கிறார், திருப்பி தரும் பொழுது அவருக்கு தர முடியாத சூழ்நிலை, இன்னும் கால அவகாசத்தை கூட்டி கொடுக்கிறார் என்றால் சதகாவுடைய நன்மை இவருக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. பெரியவர்களே, சகோதரர்களே, இதுவெல்லாம் கடன் கொடுப்பதற்குரிய நன்மைகள் வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் சில வரையறை மார்க்கம் எங்களுக்கு சொல்லி இருக்கிறது. கடன் கொடுப்பது நன்மைக்குரிய காரியம்தான், யாரும் அவர்களின் தேவையை எங்களிடம் முறைப்படுகிறார்களா அதனை பூர்த்தி செய்வது நன்மைக்குரிய காரியம். இருந்தாலும் மார்க்கம் எங்களுக்கு சில புத்திமதிகளை சொல்லி இருக்கிறது. யாரும் உங்களிடம் வந்து கடனாக எதையாவது கேட்கிறார்களா, முதலாவது நீங்கள் அவருடைய விடயத்தில் ஆய்வு நடத்த வேண்டும். அவர் எப்படிப்பட்டவர், எதற்காக கடன் எடுக்கிறார், இதனை திருப்பி தருவதற்குரிய சக்தி அவரிடம் இருக்கிறதா, எப்படி இந்த கடனை எனக்கு திருப்பி தருவார், இதையெல்லாம் நாம் அலசி ஆராய்ந்துதான் அவருக்கு நாம் இதனை கொடுக்க வேண்டும். இல்லாமல் அவரை பார்த்தவுடன் பரிதாபமாக இருக்கிறது என்பதற்காக இஸ்லாம் கொடுக்கும்படி சொல்லவில்லை. அது மட்டுமல்ல, கடனை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் மிக பெரும் ஒரு ஆயத்தில் பேசுகிறான். குர்ஆனில் இருக்கின்ற ஆக பெரிய ஆயத் அதுதான், யா அய்யுஹல்லதீனா ஆமனூ இதா தாயத்தும் பிதைனின் இலா அஜலின் முஸம்மன் ஃபக்துபூ வல்யக்துப் பைனக்கும் காதிபும் பில் அதில். ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு இடையில் கடன் தொடர்பு நீங்கள் வைத்துக் கொள்வீர்கள் என்றால் உங்களுக்கு இடையில் ஒருவர் அதனை எழுதி கொள்ளட்டும் என்று குர்ஆன் எங்களுக்கு சொல்லுகிறது. மார்க்கம் எங்களுக்கு அழகான புத்திமதிகளை சொல்லி தருகிறது. நீங்கள் ஒருவருக்கு கடன் கொடுக்கிறீர்களா, நீதமான ஒருவரை சாட்சியாக நியமித்துக் கொள்ளுங்கள். நாம் இன்று இதையெல்லாம் பொருட்படுத்துவது கிடையாது. கேட்டவுடன் கொடுத்து விட்டு நம்பி கொடுத்தேனே இப்படி செய்து விட்டார். மார்க்கம் நம்பி கொடுக்கும்படி சொல்லவில்லை. அவருடைய தோற்றத்தை பார்த்துதானே கொடுத்தேன், அவருடைய இபாதத்தை பார்த்துதானே கொடுத்தேன், இவ்வளவு பெரிய இபாதத் செய்யக்கூடியவர் எனக்கு இப்படி செய்வார் என்று நான் நினைக்கலையே. மார்க்கம் அப்படி கொடுக்கும்படி சொல்லவில்லை, யாரையும் பார்த்து ஏமாறும்படி மார்க்கம் சொல்லவில்லை. தோற்றத்தை பார்க்க வேண்டாம், அவருடைய இபாதத்தை பார்க்க வேண்டாம், தொழுகையை நோன்பை பார்க்க வேண்டாம். யாரு கேட்டாலும் பரவாயில்லை, நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். இன்று கொடுப்பவரும் இதற்கு தயாரில்லை, எடுப்பவரும் எழுதி கொள்வோம் என்று சொன்னால் அவர் என்ன பதில் சொல்லுகிறார்? என்ன எங்களை நம்பிக்கை இல்லையா? இப்படியா நாங்க ரெண்டு பேரும் பழகினோம்? எதுக்காக எங்களுக்கு மத்தியில் ஒரு எழுத்து? அருமையானவர்களே, மார்க்கம் இப்படி சொல்லவில்லை எங்களுக்கு. நீங்கள் ஒருவருக்கு கடன் கொடுக்க போகிறீர்களா? ஒருவரை சாட்சியாக நியமித்து எழுதி கொள்ளுங்கள் என்று குர்ஆன் எங்களுக்கு புத்திமதி சொல்லுகிறது. எனவே பெரியவர்களே, சகோதரர்களே, கடன் கொடுப்பவர் இப்படியான சட்டங்களை முன்னால் வைத்து இதற்கேற்பதான் அவர் கொடுக்க தயாராக வேண்டும். ஒருவர் கடனை எடுக்கிறார், அவர் என்ன நிலையில் இருக்க வேண்டும்? எடுக்கக்கூடியவருக்கு மார்க்கம் சொல்லுகின்ற முதலாவது புத்திமதி, அவர் கொடுக்க வேண்டும் என்ற நீயத்தோடு எடுக்க வேண்டும். அவருடைய நீயத்து சீராக இருக்க வேண்டும். எடுக்கிற நேரமே இத கொடுக்க மாட்டேன், என்ன நடந்தாலும் இதை கொடுக்கறல்ல, இவருதானே சமாளிச்சு கொள்ளலாம் என்ற சிந்தனையோடு எடுத்தா எவ்வளோ வசதி இருந்தாலும் அல்லாஹ் அதனை கொடுப்பதற்குரிய நிலைமையை ஏற்படுத்த மாட்டான். ஒரு மனிதர் இன்னொருவரிடம் கடன் எடுக்கிறார், எடுக்கும் பொழுதே இவருடைய திட்டம் இருக்கிறது, இப்படி ஒரு சல்லி எனக்கு வர இருக்கிறது, அதன் மூலம் இந்த கடனை நான் அடைப்பேன். கொடுக்கின்ற நீயத்தோடு எடுப்பார் என்றால் சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் அஹத அம்வாலன் நாசி யுரீது அதாஹா அத்தல்லாஹு அன் வமன் அஹத அம்வாலன் நாசி யுரீது இத்லாஃபஹா அத்லஃபஹல்லாஹ். சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒருவர் இன்னும் ஒருவரிடம் கடன் வாங்குகிறார், வாங்கும் பொழுதே கொடுக்கின்ற நல்ல நீயத்தோடு எடுப்பார் என்றால் வரவேண்டிய சல்லி சிலவேளை வராம போகலாம், வர இருந்த சல்லி சிலவேளை காணாம போகலாம், ஆனால் உங்களோட நீயத்து நல்லா இருக்கிறதுனால அதனை நிறைவேற்றுவதற்குரிய சூழலை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவார். யாருக்கு எடுக்கிற நேரமே இவருதானே பார்த்து செஞ்சு கொள்ளலாம், இவருதானே கொடுக்க தேவையில்ல, ரெண்டு தடவை கேட்பாரு, மூன்று தடவை கேட்பாரு, குடுக்கல் என்ற சும்மா விட்டுவாரு, என்னமாவது செஞ்சு கொள்ளலாம் என்ற நீயத்தோடு எடுத்தால் பணம் கையில் இருந்தாலும் அந்த கடனை நிறைவேற்றுகின்ற நிலைமையை அல்லாஹ் ஏற்படுத்த மாட்டார். பெரியவர்களே, சகோதரர்களே, ஒரு மனிதர் கடனை நிறைவேற்றுகிறார், அவர் எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொல்லி காட்டினார்கள். கடனை வாங்குகிறோம், திருப்பி கொடுக்கும் பொழுது எடுத்ததை விடவும் சிறப்பான நிலையில் கடனை திருப்பி கொடுக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஒட்டகத்தை ஒருவரிடம் இருந்து கடனாக எடுத்தார். சஹாபாக்களிடம் சொன்னார்கள், இப்படியான தன்மையை உடைய ஒரு ஒட்டகம், இத்தனை வருடம் பூர்த்தியான ஒன்றை அவருக்கு கொடுத்து விடுங்கள். சஹாபாக்கள் தேடினார்கள், யா ரசூலல்லாஹ், அப்படி ஒரு ஒட்டகம் எங்களிடம் கிடையாது, அதை விட சிறந்ததுதான் இருக்கிறது. சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதை விட சிறந்தது இருக்கும் என்றால் அதனை கொடுத்து விடுங்கள். கியாருக்கும் அஹாசினுக்கும் அதான், உங்களில் சிறந்தவர் யார் என்றால் நல்ல முறையில் எடுத்ததை திருப்பி கொடுப்பவர் தான். பெரியவர்களே, சகோதரர்களே, எடுக்கிற நேரம் ஒரு லட்சம் அழகான முறையில் எடுக்கிறார், இதனை திருப்பி கொடுக்கின்ற நேரம் வந்த பொழுது ரெண்டு நாள் டைம் கேட்கிறாரு. சரி, ரெண்டு நாள் தானே, அப்படின்னு ரெண்டு நாள் கொடுத்தா ரெண்டு நாளைக்கு பிறகு இந்த உங்களுக்கு சல்லி அனுப்பிட்டேன் என்று கோல் எடுத்தா சொல்றாரு. அனுப்பிட சல்லி எடுத்து பார்த்தா அதுல வெறுமனே 30,000 ரூபாய் இருக்குது. இப்ப கொஞ்சத்தை அனுப்பி இருக்கிறேன், அடுத்தத பின்னால் அனுப்பலாம். இன்னும் ஒரு வாரத்துக்கு பிறகு இன்னும் 20,000 ரூபாய் அனுப்புறாரு. இன்னும் சில வாரங்களுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இதனை நிறைவேற்றுகிறார். அவர் கொடுத்தவர் அந்த சல்லிய தன்னுடைய ஒரு தேவைக்காக சிரமத்தோடு சேகரித்து வைத்திருப்பார். எதையாவது செய்யலாமே என்ற சிந்தனையோடு இருந்திருப்பார். ஆனால் எடுத்தவர் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கும் பொழுது இவருடைய எண்ணங்கள் எல்லாம் பாழாகி இருக்கும். பெரியவர்களே, சகோதரர்களே, இஸ்லாம் கடன் எடுத்தவர் எப்படி திருப்பி கொடுக்க வேண்டும் என்றும் சொல்லி தந்திருக்கிறது. சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எடுத்த கடனை அதே போன்று அல்ல, அதை விட சிறப்பாக நிறைவேற்றுங்கள். கொடுத்தவர் கொடுத்ததை விடவும் சிறந்தது கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது கூடாது. அப்படி எதிர்பார்த்தால் வட்டியாக மாறிவிடும். ஆனால் எனக்கு தேவைப்படும் பொழுது இவர் தந்து உதவினார் அல்லவா, அதை விடவும் சிறந்ததை கொடுப்போம் என்று இவராக விரும்பி கொடுப்பது மிகவும் சிறப்பான காரியமாக இருக்கிறது. பெரியவர்களே, சகோதரர்களே, எனவே கடனாக எடுக்கின்ற நாம் திருப்பி கொடுக்கும் பொழுது சிறந்ததை கொடுக்க வேண்டும். ஒரு மனிதர் கடனாக வாங்குகிறார், இன்னொரு சகோதரரிடம் கடன் எடுக்கிறார், ஆனால் அதனை நிறைவேற்றுகின்ற சக்தி இருந்தும் உரிய நேரத்தில் கொடுக்கவில்லை என்றால் அவருக்கு துன்யாவிலும் பல தண்டனை, ஆகிராவிலும் பல தண்டனை இருக்கிறது. அதில் முதலாவது கடன் கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது, இன்னும் ஒரு தடவை வியாபாரத்தை போட்டு ரோல் பண்ணி அடுத்த தடவை கடனை கொடுக்கலாம் என்று நினைக்கிறாங்களா? சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த பணம் இவருக்கு ஹராமானது, இதனை இவருடைய பணத்தோடு கலக்கிறாரா, இவருடைய பணமும் ஹராமானதாக மாறுகிறது, இவர் சாப்பிடக்கூடிய சாப்பாடு ஹராம், உடுக்கக்கூடிய உடுப்பு ஹராம், வீடு வாசல் ஹராம், இவருடைய ஒவ்வொன்றும் ஹராமாக இருக்கும் பொழுது துஆ கபூலாக மாட்டார். பெரியவர்களே, சகோதரர்களே, இன்னும் சொன்னார்கள், இப்படி கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுக்காமல் இருக்கக்கூடியவர் ஒரு முனாஃபிக் என்றார்கள். ஏன் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக ஒரு துஆ ஓதுவார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன். இந்த துஆவுடைய தொடரில் அஊது பிக மின் கலபத்தி தைன், பாரம் கூடிய கடன் சுமையை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், எதுக்காக நீங்க இந்த கடன் சுமையை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறீர்கள்? சொன்னார்கள், யார் கடன் சுமையோடு இருப்பாரோ அவர் பேசினா பொய்ய பேசுவார், நம்பினா மோசடி செய்வார், வாக்களிச்சா மாறு செய்வார். கடன் கொடுத்தவர் கால் பண்ணி கேட்டா, இந்த சல்லிய போடுறேன், இன்னைக்கு போடுறேன், 11 மணியில் இருந்து கோல் பண்றாரு, 12 மணி, 1 மணி, 2 மணி, இந்த போடுறதுக்கு அனுப்பிட்டேன் என்றுவாரு, 2:30 போனோம் பார்க்கிறோம். பொய்ய பேசுறாரு, இன்னும் ஒருவர் நம்பிக்கொண்டிருக்கிறார், மோசடி செய்யறாரு, பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். இது ஒரு முனாஃபிக்குடைய தன்மைகள். யார் கடனோடு ஆளுவாரோ அவர் நிச்சயமாக முனாபிக்காகத்தான் நோக்காப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நான் அல்லாஹ்வின் பாதையில் போர் செய்து ஷஹீதாக்கப்பட்டால் எனக்கு சுவனம் கிடைக்கும் அல்லவா? சொன்னார்கள், நிச்சயமாக கிடைக்கும். கேட்ட சஹாபி திரும்பி போய்விட்டார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களிடம் கேட்டுவிட்டு ஒரு சஹாபி திருப்தியான பதிலோடு செல்லுகிறார், ஆனால் அல்லாஹு தஆலா அறிவிக்கிறான், ஒரு ஷஹீதுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும், ஆனால் கடன் மன்னிக்கப்பட மாட்டார். அல்லாஹுவின் பாதையில் போராடி ஷஹீதாகினாலும் கடன் மன்னிக்கப்பட மாட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா பாவிகளுடைய ஜனாசாவையும் தொலை வைத்தார்கள். ஆனா கடனோடு எந்த ஜனாசா முன்னால வந்துச்சோ அந்த ஜனாசாவை நான் தொழுவிக்க தயார் இல்லைண்டா. சல்லு அலா சாஹிபிக்கும், உங்களோட தோழர்களை நீங்களே தொழுவிச்சு அடக்கம் செய்ய. நான் தக்பீர கட்டி துஆ ஓத தயார் இல்லை. இவருடைய பாவங்களை மன்னிச்சு இவருக்கு இரக்கம் காட்டேண்டி கடன் சுமையோட மூத்தாகினவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்ய தயாராக இல்லை. பெரியவர்களே, சகோதரர்களே, அவ்வளோ பயங்கரமான ஒரு பாரம் தான் இந்த கடன் என்பது. கடனோட மௌத்தாகிடுவோம் என்றா எங்களோட ஆகரா பயங்கரமாக இருக்கும். ஒரு மனிதன் கடனோடு மௌத்தாகுவான் என்றால் ஆகரால அவருக்கு கிடைக்க இருக்கின்ற எல்லா நலவுகளும் கொடுக்கப்பட மாட்டாது, தொங்க வைக்கப்படும். இவருடைய கடன் உலகத்தில் நிறைவேற்றப்படும் என்றால் அந்த நலவுகளை எல்லாம் கொடுப்பார். எனவே கடனோட மௌத்தாகி யாருக்கும் சொர்க்கத்தை அடைய இயலாது. இன்றைக்கு எத்தனையோ விதவிதமான கடன், பெரியவர்களே, சகோதரர்களே, லட்சக்கணக்கில் கடன் இருக்கணும்ன்ற தேவையில்லை, கோடிக்கணக்கில் கடன் இருக்கணும்ன்ற தேவையில்லை. ஒரு ரூபா கடன் இருந்தாலும் அது கடன் தான். ஒரு வீட்டுல கூலிக்கு இருக்கிறோம், கூலிக்கு இருக்க வேண்டிய காலம் முடிஞ்சு நாங்க வெளியாகிறோம், இன்னும் ஒரு குடும்பம் வந்துட்டாங்க, இவங்க போன பிறகுதான் கரண்ட் பில் வருகிறது, 3 மாசம் ஏரியஸ். பெரியவர்களே, இந்த கடனை யாரு கட்டுறது? நாங்க தௌபா செய்யறோம், ரமலான்ல தௌபா செய்யறோம், எந்த பாவத்தை மன்னிச்சிருக்கா? எந்த பாவம் மன்னிக்கப்படும்? இந்த கடனுக்குரிய மன்னிப்பை யாருதானது? அல்லாஹ் இந்த பாவத்தை மன்னிக்க மாட்டான். உரியவர்களுக்கு கடனை கொண்டு போய் சேர்க்கும் வரையில எங்களோட பாவம் மன்னிக்கப்பட ஏதாது. போன் பில் வருகிறது, நாம டயலாக் பாவிக்கிறோம், பில் கொஞ்சம் கூட வந்துட்டு நாங்க ஏசுவோம், இவர்கள் இப்படிதான் திடீரென்று கூடுதல் அனுப்பி விட்டுவாங்க, சிம்மா உடைச்சி வீசிட்டு இன்னொரு சிம் வாங்குறோம். அந்த சிம்முக்குரிய கடனை யாரு கட்டுறது? பெரியவர்களே, சகோதரர்களே, கடன் தந்தவர் கலிமா சொல்லி இருக்கணும் தேவையில்லை. அந்த கம்பெனி முஸ்லிம், முஸ்லிமான ஒருவருடைய கம்பெனியா இருக்கணும் தேவையில்லை. இந்த டயலாக் கம்பெனிக்கு யாரு சொல்லி கட்டுறது? அந்த கடனை யாரு கொடுக்கிறது? பெரியவர்களே, எத்தனை சிம் உடச்சு வீசிப்போம், எத்தனை சிம் எங்கட பேர்ல கடன் கூடனால எல்லையை தாண்டியதனால டிஸ்கனெக்ட் ஆகி எத்தனை சிம் இருக்கிறதுக்கெல்லாம் யாரு கட்டுறது? பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த கடன்கள் கட்டப்படாத வரையில ஆகுராவில் எங்களுக்கு எந்த நலவும் கிடையாது. கடன் என்பது சாதாரண ஒரு பாரம் அல்ல. எங்கட புள்ளகல ஸ்கூலுக்கு அனுப்புறோம், த்ரீ வீல் டிரைவரோட அனுப்புறோம், மாசம் அந்த த்ரீ வீலுக்குரிய ஃபீஸ நாங்க கொடுக்கணும். பெரியவர்களே, அவரும் பெரிய மேலெண்ணத்தோட ஒவ்வொரு லேன் லேனா வந்து எங்கட புள்ளகளை அழைச்சு கொண்டு போறாரு. மாசம் முடிய சல்லி தர வேண்டிய நேரம், சல்லிய கேட்டா அடுத்த கிழமை பார்ப்போமே, அடுத்த கிழமை நான் அதை எல்லாம் சேர்த்து ஒரேதா தாரேனே என்று சொல்லி எத்தனை மாசத்து ஓட்டுறோம். இதே நிலையில மௌத்தாகினா எங்கடா எங்கட சொர்க்கத்துடைய நிலை என்ன? பெரியவர்களே, எங்களுக்கு கீழான வேலை செய்யக்கூடிய எத்தனையோ தொழிலாளிகளுக்கு முதலாளிகள் சம்பளம் கொடுக்காம பல மாச சம்பளத்தை கொடுக்காம குடிச்சு கொண்டிருக்கிறாங்க. என்ன செய்ய, வேற எங்கேயும் போனா வேலை தேடுறது கஷ்டமே என்பதற்காக வாய் மூடி இருக்கிறார்கள். நாளை கியாமத்தில் அனைவரும் வந்து கடன் கேட்பார்கள், நாளைக்கு மன்னிக்க மாட்டார்கள். எப்படி நாம் எங்களுடைய கடனை திருப்பி கொடுப்பது? எனவே பெரியவர்களே, சகோதரர்களே, ஒரு ரூபாயாக இருந்தாலும் ஒரு சதமாக இருந்தாலும் கடன் எங்களுடைய உடம்பு உடம்பில் மீதமாக இருக்கும் நிலையில எங்களது அப்படி யாராவது கடனோடு மரணித்திருந்தால் குடும்பத்தினர்கள் பொறுப்படுத்தி அந்த கடனை கட்ட வேண்டும். கடன் கொடுத்தவர்கள் மேலெண்ணத்தோடு மன்னிக்க தயாராக இருந்தால் மிக சிறப்புக்குரிய விடயம். எனவே பெரியவர்களே, கடன் சுமையோடு இருப்பவர்களுக்கு அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவை படித்து கொடுத்தார்கள். அபூ உமாமா ரலியல்லாஹு அன் அவர்களுக்கு அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் அஸல் வஅஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல் வஅஊது பிக மினல் ஜுபுனி வல் புகுல் வஅஊது பிக மின் கலபத்தி தைனி வகஹரி ரிஜால். ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் மூன்று தடவை ஓதி வந்தால் அல்லாஹ் அந்த பாரத்தை இல்லாமலாக்குவான். அந்த சஹாபி ஓதினார்கள், அல்லாஹ் அந்த பாரத்தை இல்லாமலாக்கி காட்டினான். எனவே இதையும் எங்களுடைய வாழ்க்கையில் அமல் செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்து கொள்வானாக. அல்லாஹ் எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னித்தருள்வாயாக, ரஹ்மத் செய்தருள்வாயாக, இறுதி முடிவை நல்லதாக ஆக்குவாயாக. கலிமாவோடு வாழ்ந்து கலிமாவோடு மரணிக்கும் சந்தர்ப்பத்தை தந்தருள்வாயாக. எங்களுடைய ஆக்கிராவை சீராக சிறப்பாக ஆக்குவாயாக. சுவனத்துக்கு தடையான எந்த தவறுகளும் இல்லாத நிலையில நாங்கள் மௌத்தாகணும். யாழ்லா ஒரு ரூபாயாவது கடனோட மௌத்தாகுவதை விட்டும் பாதுகாப்பாயா. வாக்குறுதாவான அலி அல்ஹம்துலில்லாஹி.